கவிதை கனவுகளுடன் இணைந்து வரும் ஞாயிறு சிந்தனை.
எனதருமை அன்புள்ளங்களே, வாஹலா லாவேன். இப்போது நாங்கள் எங்கே செல்வது என்பது சென்ற ஆண்டு லெபனான் நாட்டில் உருவான ஒரு திரைப்படம். பல திரைப்பட விழாக்களில் பரிசுகளை பெற்ற திரைப்படம் இது. இஸ்லாமியருக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் இடையே உள்ள உறவு பிரச்சினைகளை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட திரைப்படம். ஒரு கிராமத்தில் கிறிஸ்துவரும் இஸ்லாமியரும் எவ்வித பாகுபாடும் கருத்து வேறுபாடும் இன்றி மகிழ்வுடன் வாழ்ந்து வருகின்றனர். நாளடைவில் உலகின் வேறு பகுதிகளில் நடைபெறும் மத கலவரங்கள் பற்றிய செய்திகள் இந்த கிராமத்து மக்களையும் பாதிக்கின்றன, பாகுபாடுகள் எழுகின்றன. இந்த பாகுபாடுகளை விரும்பாத அந்த கிராமத்து அன்னையர் ஊரில் ஒற்றுமை நிலவ பாடுபடுகின்றனர், இளையோரும் ஆதரவு தருகின்றனர். இந்த சூழலில் அந்த கிராமத்து இளைஞன் ஒருவர் பக்கத்து ஊருக்கு ஏதோ ஒரு வேலையாக செல்கின்றார். அங்கு நடந்த ஒரு மத கலவரத்தில் அவர் சுட்டு கொல்லப்படுகின்றார். அவரது உடல் கிராமத்திற்கு கொண்டு வரப்படுகின்றது. தங்கள் நண்பனின் உடலை புதைப்பதற்கு அந்த கிராமத்து இளையோர் செல்கின்றனர். இஸ்லாமியரும் கிறிஸ்துவர்களும் இணைந்து செல்லும் அந்த இளையோர் கூட்டம் கல்லறையை அடைகின்றது. அங்கு கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியருக்கும் தனித்தனி கல்லறைகள் பிரிக்கப்பட்டுள்ளன. அருகருகே அந்த கல்லறைகள் இருந்தாலும் இடையே செல்லும் பாதை இரு கல்லறைகளையும் பிரித்து காட்டுகின்றது. அந்த பாதையில் தங்கள் நண்பனின் உடலை சுமந்து செல்லும் இளையோர் திடீரென திரும்பி, இப்போது நாங்கள் எங்கே செல்வது என்ற கேள்வியை எழுப்புகின்றனர். இந்த கேள்வியை திரையரங்கத்தில் உள்ளவர்களை நோக்கி கேட்பது போல் இந்த காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கேள்வியோடு திரைப்படம் முடிகின்றது. அன்பு இதயங்களே, பிறந்தது முதல் இறக்கும் வரை ஏன் இறந்த பின்னரும் பாகுபாடுகளால் இந்த உலகை கூறு போட்டு வைத்திருக்கிறீர்களே, இப்போது நாங்கள் எங்கே செல்வது என்று இளையோர் நம்மை கேட்கின்றனர். இந்த கேள்விக்கு எளிதான விடைகள் கிடைக்காது. ஏக்கம் நிறைந்த இந்த கேள்வியின் பின்னணியில் நம் மனதை உறுத்தும் ஒரு அனுபவம் உண்டு. நாம் அனைவரும் வாழ்வில் சந்தித்திருக்கும் அல்லது சந்திக்கவிருக்கும் அந்த வருத்தமான அனுபவத்தை இன்றைய ஞாயிறு வாசகங்கள் நமக்கு நினைவுறுத்துகின்றன. அந்த அனுபவம் என்ன? நிராகரிப்பு, புறக்கணிப்பு. மனித அனுபவங்களிலேயே மிக ஆழமான காயங்களை உருவாக்குவது நிராகரிப்பு, புறக்கணிப்பு. அதிலும் காரணங்கள் எதுவுமே இல்லாமல் அல்லது நமக்கு புரியாத காரணங்களுக்காக நாம் புறக்கணிக்கப்படும் போது அந்த வேதனை மிக கொடுமையாக இருக்கும். அன்பு நெஞ்சங்களே, தன்னை வெறுத்து ஒதுக்கி தனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் இஸ்ரேல் மக்களை பற்றி எசேக்கியல் இறைவாக்கினரிடம் இறைவனே முறையிடுகின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் தன் சொந்த ஊருக்கு சென்ற இயேசுவை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள் என்று இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம். சொந்த ஊருக்கு இயேசு திரும்பி வந்த நிகழ்வை மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய மூன்று நற்செய்திகளும் பேசுகின்றன. சொந்த ஊருக்கு திரும்பிய இயேசு செய்த முதல் காரியம் என்ன? தொழுகை கூடத்தில் பேசியது. இயேசு பேச ஆரம்பித்ததும் அங்கிருந்தவர்கள் வியப்பில் ஆழ்ந்தனர். நேரம் செல்ல செல்ல மக்களின் வியப்பு வெறுப்பாக மாறியது. இந்த மாற்றத்திற்கு முக்கிய காரணம் என்ன? மக்கள் இயேசுவை பற்றி கொண்டிருந்த முற்சார்பு எண்ணங்கள். வழக்கு ஆரம்பமாகும் முன்னரே தீர்ப்பு வழங்கும் அவசர எண்ணங்களே முற்சார்பு எண்ணங்கள் இல்லையா? இயேசு பேச ஆரம்பித்தபோது அவர் என்ன சொன்னார் என்பதை மக்கள் கேட்டதால் மகிழ்வும் வியப்பும் ஏற்பட்டன. ஆனால் விரைவில் மக்கள் எண்ணங்கள் மாறின. என்ன சொல்கிறார் என்பதிலிருந்து யார் சொல்கிறார் என்று அவர்கள் சிந்திக்க ஆரம்பித்ததும் அவர்களது வியப்பு வெறுப்பாக மாறியது. அன்பு நெஞ்சங்களே, சொல்லப்படும் கருத்தை விட்டுவிட்டு சொல்பவர் யார் என்ற எண்ணங்கள் எழும்போது இந்த பிரச்சினை உருவாகும். அதுவும் சொல்பவரை பற்றிய முற்சார்பு எண்ணங்கள் அதிகம் இருந்தால் இந்த பிரச்சினை பெரிதாகி சொல்லப்பட்ட கருத்துடன் சொல்பவரும் சேர்த்து ஒதுக்கப்படுவார். அன்பு இதயங்களே, இயேசு தன் சொந்த ஊருக்கு சென்றபோது அவரது புகழ் ஏற்கனவே ஓரளவு பரவியிருந்தது. ஆயினும் ஊர் மக்கள் அவரை இன்னும் பழையவராக, தங்களுக்கு பழக்கமானவராக எண்ணியதால் தடைசுவர்கள் எழுந்தன. பழக பழக பாலும் புளிக்கும் என்று தமிழிலும், ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ட் என்று ஆங்கிலத்திலும் பழமொழிகள் உண்டு. பெற்றோர், உடன்பிறந்தோர், ஊரில் நம்மோடு வளர்ந்தவர், வாழ்க்கை துணை, நமது குழந்தைகள் என்று நமக்கு மிகவும் நெருங்கியவர்கள் பலரின் அழகான ஆழமான அம்சங்களை காண்பதற்கு நமது நெருக்கமே ஒரு தடையாகிவிடும். ஓ, இவர்தானே என்ற முத்திரைகள் எளிதில் நம் கைவசம் இருக்கும். இயேசுவுக்கும் இத்தகைய ரெடிமேட் முத்திரைகள் குத்தப்பட்டன. இவர் தச்சர் அல்லவா, இவர் மரியாயின் மகன்தானே என்ற முத்திரைகள் மூலம் அந்த ஊர் மக்கள் உள்ளங்களில் இருந்த ஏராளமான முற்சார்பு எண்ணங்கள் சொல்லாமல் சொல்லப்பட்டன. அன்பு இதயங்களே, ஒருவரது பிறப்பையும் அவர் செய்யும் தொழிலையும் வைத்து நாம் உருவாக்கிக் கொள்ளும் அவலமான எண்ணங்கள், ஆதாரமற்ற முடிவுகள் எவ்வளவு தூரம் நமது சமுதாயத்தை பாதித்துள்ளன என்பதை நாம் விளக்க தேவையில்லை. இத்தகைய முற்சார்பு எண்ணங்களுக்கு இயேசுவே பலியானார் என்பது இன்றைய நற்செய்தி நமக்கு தரும் ஓர் எச்சரிக்கை.
உறுதியாய் வெறும் குப்பையாய் உன் திருவடி பணிந்தேன், மனிதனாய் நல்வாழ்வழித்து மகுடம் நீ தந்தாய். புகழை தேடி அழியும் நேரம் உறவாய் நீ வந்தாய். உன் அருளை பெற்று நானும் வாழ அன்பை நீ தந்தாய்.
எனதருமை அன்புள்ளங்களே, மக்களின் முற்சார்பு எண்ணங்களுக்கு தான் பலியாகி இருப்பதை உணர்ந்த இயேசு அர்த்தம் நிறைந்த வார்த்தைகளை அவர்களிடம் சொன்னார். இதை நாம் மார்க் நற்செய்தி 6 பிரிவில் வாசிக்கின்றோம்.
சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர்.
இயேசுவின் இந்த பொன்னான வார்த்தைகள் பல்வேறு சூழல்களில் பலராலும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. தன்னுடைய பிறப்பையும் தொழிலையும் வைத்து தன்னை குறைவாக மதிப்பீடு செய்திருந்த அந்த மக்களிடம் இயேசு தன்னை ஓர் இறை வாக்கினராக ஒப்புமைப்படுத்தி பேசினார். இயேசுவின் தனிப்பட்ட அடையாளம் பிறப்பினாலோ அவர் தச்சர் என்பதாலோ வரவில்லை. இறைவாக்கினராக, இறைவனின் வாக்காகவே அவர் வாழ்ந்தது அவருக்குரிய தனி அடையாளம் என்பதை தன் சொந்த ஊர் மக்களுக்கும் நமக்கும் நினைவுறுத்துகின்றார் இயேசு. அன்பு இதயங்களே, இறைவாக்கினராக வாழ்வது அன்றும் இன்றும் என்றுமே சவால்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஓர் இறைவாக்கினருக்கு இருக்கும் சவால்களில் மிகப்பெரும் சவால் என்ன தெரியுமா? தன்னுடைய மனசாட்சியின் குரலுக்கு செவிமடுத்து அதன்படியே செயல்படுவது. எப்போதும் என் நிலையிலும் என்ன விலை கொடுத்தாகிலும் தன் மனசாட்சியின் வழியாக பேசும் இறைவனின் குரலை தொடர்ந்து செல்வது இறைவாக்கினரின் மிகப்பெரும் சவால். இதனால் இறைவாக்கினர்கள் தங்கள் வாழ்வின் பெரும்பாலான நேரங்களில் தனித்தே நிற்க வேண்டியிருந்தது. 10-11 கூட்டத்தோடு கூட்டமாக கரைந்து வாழாமல் 1000 தனித்து நிற்பது இறைவாக்கினர்களாக வாழ்வதில் உள்ள பெரும் சவால். எனதருமை அன்புள்ளங்களே, இன்றைய உலகம் அழுத்தம் திருத்தமாக நமக்கு சொல்லித்தரும் ஒரு முக்கிய பாடம் ஊரோடு ஒத்து வாழ்வது. வாழ்க்கையின் குறிக்கோள், மனசாட்சியின் தூண்டுதல் போன்ற அனைத்தையும் மறந்துவிட்டு அல்லது அவைகளை புதைத்துவிட்டு பலரும் போகும் பாதையிலேயே பயணம் செய்ய தூண்டுகின்றது இந்த உலகம். தனித்து நிற்பதால் மற்றவர்களின் தாக்குதல்களுக்கு எளிதான இலக்காகிவிடுவோம், எனவே கூட்டத்தோடு கூட்டமாக வாழ்வதே பாதுகாப்பு என்று பல வழிகளில் பாடங்கள் சொல்லித் தருகின்றது இந்த உலகம். உலகம் பலவாறாக சொல்லித்தரும் இந்த பாடங்களையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு தங்கள் குறிக்கோளை அடைய, தங்கள் மனசாட்சியின் குரலுக்கு பணிய, தங்களுக்கென பாதைகளை உருவாக்கி கொள்ளும் 1000 பேர் இன்னும் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அன்பர்களே, எனதருமை அன்புள்ளங்களே, பழக்கமான பத்திரமான பாதையில் பலரும் பயணம் செய்யும் போது புது பாதைகளை வகுத்து கொண்டு பயணம் செய்வதை பற்றி ராபர்ட் ஃப்ராஸ்ட் என்ற ஆங்கில கவிஞர் எழுதிய பயணிக்காத பாதை, த ரோட் நாட் டேக்கன் என்ற கவிதை என் நினைவுக்கு இப்போது வருகின்றது. இதோ அந்த கவிதை.
அந்த மஞ்சள் காட்டில் இரு பாதைகள் பிரிந்தன. இரண்டிலும் ஒரே நேரத்தில் பயணம் செய்வது என்னால் முடியாது என தெரியும். ஒரு பாதையில் பயணம் துவக்கினேன், மற்றொன்றில் பிறகு பயணிக்கலாம் என்று அப்போது எண்ணியிருந்தேன்.
மற்றொரு பாதையில் பயணிக்க நான் மீண்டும் இவ்விடம் வருவேனா என்ற சந்தேகம் எனக்குள். நான் சென்ற பாதை பலரும் பயன்படுத்தாத பயணிக்காத பாதை என்று புரிந்து கொண்டேன். பல ஆண்டுகள் சென்று நிறைவான ஒரு பெருமூச்சுடன் நான் இதை சொல்வேன். காட்டில் இரு பாதைகள் பிரிந்தன. மற்றவர் அதிகம் செல்லாத ஒற்றையடி பாதையில் நான் பயணித்தேன். அதுவே என் வாழ்வில் பெரும் மாற்றங்களை உருவாக்கியது.
அன்பு இதயங்களே, பலரும் செல்லாத பாதைகளில் பயணத்தை மேற்கொண்ட வீர உள்ளங்களுக்கு அந்த பயணங்களின் மூலம் புதிய பாதைகளை அடுத்த தலைமுறைகளுக்கு வகுத்து தந்த வழிகாட்டிகளுக்கு, உலகம் காட்டும் வழிகளில் ஓடிக்கொண்டிருக்கும் கூட்டத்திலிருந்து விலகி இறைவன் காட்டும் வழியில் சென்றதால் புறக்கணிக்கப்பட்ட புண்ணியவான்களுக்கு, வன் கண்ணும் கடின இதயமும் கொண்ட மக்கள் செவி சாய்த்தாலும் சாய்க்காவிட்டாலும் இறை வார்த்தையை துணிவுடன் எடுத்துரைத்த இறை வாக்கினர்களுக்கு இன்று நாம் இறைவனிடம் சிறப்பாக நன்றி சொல்வோம். அன்பு இதயங்களே, இன்றைய நற்செய்தியின் இறுதி பகுதியில் நமக்கு ஓர் எச்சரிக்கையும் தரப்பட்டுள்ளது.
அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் இயேசுவால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையைக் கண்டு அவர் வியப்புற்றார்
என்று மார்க் நற்செய்தி 6 நாம் வாசிக்கின்றோம். அற்புதங்களை ஆற்றவல்ல இறைவனையே கட்டி போட்டுவிடும் நமது முற்சார்பு எண்ணங்களை அகற்றி முற்றிலும் மூடிய கல்லறைகளாக மாறியிருக்கும் நமது உள்ளங்களை இறைவன் திறந்து நமக்கு உயிர் தர வேண்டுமென்று இன்று சிறப்பாக உருக்கமாக ஒருவர் ஒருவருக்காக மன்றாடுவோம்.
புழுதிகள் படுகின்ற ஏழைகள் இல்லம், பழுதில்லா நின்னடிகள் படுகின்ற பீடம். புழுதிகள் படுகின்ற ஏழைகள் இல்லம், பழுதில்லா நின்னடிகள் படுகின்ற பீடம்.
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.